வணக்கம் திருவாளர் சி. செல்லப்பாண்டியன், உங்களது சுற்றுலா பற்றிய கட்டுரை ஒன்றை தினமலர் நாளிதழில் வாசித்தோம். பாராட்டுக்கள். இன்றைய சுற்றுலாக்கள் பற்றி எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
பொதுவா இன்றைய சுற்றுலாக்கள் என்பது 1945 இந்த இரண்டாம் உலக போர் அப்படின்னு ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நவீன சுற்றுலா அப்படின்ற அந்த கான்செப்ட் வருது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஏற்பட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அந்த போக்குவரத்து துறையில ஏற்பட்ட ஒரு அபரிமிதமான வளர்ச்சி உலக மக்களை வந்து ஒரு கிராமம் அப்படின்ற ஒரு சிறு எல்லைக்குள்ள வந்து மக்களை கொண்டு வந்துட்டு, அதுதான் வந்து சுற்றுலாவினுடைய இன்றைய நவீன வளர்ச்சிக்கான முக்கியமான காரணமாக வந்து நாம் வந்து கருதலாம்.
சுற்றுலாக்களால் நன்மைகளும் உள்ளன, தீமைகளும் உள்ளன. இதை பற்றிய தங்களது கருத்து.
நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகங்களிலிருந்து கற்பதை விட அவர்களுடைய நடைமுறை அறிவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வளர்ச்சி. ஒரு நாட்டிலிருந்து இப்ப இன்னொரு நாட்டிற்கு பயணம் செல்வதன் மூலமாக அதிகமா தெரிஞ்சுக்கிற போது, குறிப்பாக என்னன்னா பல இனங்கள் சார்ந்த மக்களை தெரிஞ்சுக்கிறோம், பிளஸ் பல உணவு முறைகள் வந்து தெரிஞ்சுக்கிறோம், அவர்களுடைய வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், இப்படி எண்ணற்ற விஷயங்களை நாம் வந்து எந்த விதமான ஆசிரியர்களுடைய துணையின்றி கண்ணுக்கு முன்னால நாம் பார்ப்பதன் மூலமாக நம்மளுடைய அறிவு ஆட்டோமேட்டிக்கா வந்து அகண்டமாக விரிவடைகிறது. ஸோ அது வந்து ஒரு சில மிகப்பெரிய நன்மையாக நாம் கருதலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நாம் புதிதாக பயணப்படுகிற ஒவ்வொரு விஷயங்களிலும் அது ஒவ்வொரு இடங்களிலும் அந்த சுற்றுலா அதன் மூலமாக நம்மளுக்கு பல நன்மைகள், பல அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அது வந்து சுற்றுலா மூலமாக கிடைக்கிறது. தொழில்நுட்பம், இயந்திர மையம், இதெல்லாம் அதிகமாக அதிகமாக இயந்திரத்தை இப்போ இயந்திரத்தை காட்டிலும் வேகமா போறது எப்படி அப்படின்னு மனசு சிந்திச்சுட்டு, ஸோ அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலாவின் மூலமாக வெகுவாக குறைவதோடு அவர்களுடைய உற்பத்தி திறன் மற்றும் வேலை திறன் வந்து மேலும் அதிகரிப்பதாக வந்து உளவியல் நிபுணர்கள் தான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் சுற்றுலாவினுடைய மிக முக்கியமான ஒரு நன்மையான பாசிட்டிவ் பாயிண்ட் ஆக வந்து சொல்லலாம். அடுத்து முக்கியமா என்ன சொல்லணும்னா, ஒரு சுற்றுலா தலமாக ஒரு இடம் அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்துல வந்து வேலை வாய்ப்புகள் பெறுகின்றன, அந்த இடத்தினுடைய கலாச்சாரம் ஏற்கனவே சொன்னது போல அதெல்லாம் உலகின் பல பகுதிகளுக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஸோ இதெல்லாம் சுற்றுலாவுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தீமைகள் அப்படின்னு சொல்லும் போது, இன்றைய காலகட்டங்கள்ல நம்மளை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபடுதல் மற்றும் சுகாதார கேடு. அதை சொல்லலாம். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆசிய நாடுகள், ஒரு சில நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது பிளாஸ்டிக் பொருட்களினுடைய பயன்பாடு வந்து அதிகமாக வந்து இருக்கு. ஸோ உணவுப் பொருட்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து கொட்டி போயிருக்கிறாங்க, கொட்டிடுறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த உணவுப் பொருட்கள் அதெல்லாம் வந்து கொட்டி சுகாதார கேடு வந்து ஏற்படுது. அதோட ஒரு சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்பு வசதிகள், குறிப்பாக இந்த கழிப்பறைகள் இந்த மாதிரி கட்டமைப்பு வசதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியாக வந்து இந்த உருவாக்கி தருவதில்லை. ஸோ அதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா சுகாதார கேடுகள் ஏற்படுகின்றன. அதற்கடுத்து இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா பொல்யூஷன், குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் அது வந்து இதன் மூலமாக வந்து மாசடைகிறது. ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய முக்கியமான தீமைகளாக சொல்லலாம். குறிப்பாக வரலாற்று சின்னங்கள் அழிவு, அதையும் நம்ம வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து வரலாற்று நிகழ்வுகள், வரலாற்று முக்கியமான இடங்களை பார்ப்பதற்கு மக்கள் பயணப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த ஆர்வ மிகுதியின் காரணமாக வந்து இந்த வரலாற்று சின்னங்களை வந்து அந்த தொடுவது, அந்த பெயிண்டிங், சிற்பங்கள், ஓவியங்கள், சிற்பங்கள் இந்த மாதிரி தொடுதல், அதுல வந்து ஏதாவது எழுதி வைக்கிறது, ஸோ இந்த மாதிரியான செயல்களில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஈடுபடுறதுனால ஸோ வரலாற்று சின்னங்கள் வந்தாலும் அழியக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான தீமைகளில் ஒன்றாக.
பேராசிரியர் சி. செல்லப்பாண்டியன், சுற்றுலா எப்படி ஆரம்பமானது?
பொதுவாக சுற்றுலா எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நாகரிக வாழ்க்கையை வந்து முன்னெடுத்து சென்றவர்களாக உலகிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரோமானியர்கள் அந்த வந்து முதல் முதலாக வருகிறார்கள். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த நாகரிக வாழ்க்கைக்கு தகுந்தாப்புல அதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வர்த்தகத்தில் மிக செழிப்புற்றவர்களாக இருந்திருக்காங்க. அதாவது வரலாற்று காலத்தில், அதாவது சுற்றுப்புறத்திற்கு முன்பு வரலாற்று காலத்தில் வந்து அவர்கள் வந்து அந்த சுற்றுலா பயணங்கள் வர்த்தக ரீதியாக வந்து அவர்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வர்த்தக ரீதியிலான பயணமே வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து கிரேக் நாட்டில் வந்து அந்த ஒலிம்பிக் பந்தயங்களை காண்பதற்காகவும், அந்த எகிப்தினுடைய அந்த பிரமிடுகளை அந்த மாதிரி பார்ப்பதற்காகவும் வந்து ரோமானியர்கள் தங்களுடைய அந்த பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுவே வந்து இன்ப சுற்றுலாவினுடைய தொடக்கமாக இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்து பார்க்க போனோம்னா விவிலியத்தில் வரக்கூடிய குறிப்பிலிருந்து கூட சொல்லலாம், ஆதாம் ஏவால், ஸோ அதிலிருந்து கூட சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர்கள் உருவானதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து தங்குவதற்காக புதிதாக இடம், புதிய புதிய இடங்கள் தேடி அந்த ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்தில் தங்கி அங்க இருக்கக்கூடிய புதிய இருப்பிடங்களை தங்கி அங்க இருக்கக்கூடிய உணவு முறைகள், உணவுகளை உண்டதுனால ஸோ அவர்களையுமே அந்த வகையில் பார்க்கும்போது நமது வரலாற்றினுடைய முதல் சுற்றுலா பயணிகள் சொல்லி நம்ம ஆதாரப்பூர்வமாக நம் விவிலியத்தில் இருந்து கூட நம்ம வந்து முதல் வரலாற்றின் முதல் சுற்றுலா பயணிகள் என அவர்களை வந்து நம்ம கூறலாம். இன்னைக்கு மருத்துவ சுற்றுலா அப்படின்னு சொல்லி மிக முக்கியமாக இருக்குது. உலகின் பல நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதற்காக சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்கிறார்கள். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ரோமானியர்கள் மருத்துவ சுற்றுலாவை வந்து இங்கே வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக மூலிகை கலந்த நீரில் குளிப்பதற்காகவும், அருவிகள், பிற இயற்கை சார்ந்த இடங்களுக்கு சென்று அந்த மருத்துவ சுற்றுலா அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு முன் உதாரணமாக ரோமானியர்களை இருந்திருக்கிறார்கள் வரலாற்று காலத்திற்கு முன். இந்த வகையில் பார்க்கும் பொழுது ரோமானியர்களே இன்றைய நவீன சுற்றுலாவினுடைய தொடக்கமாக இருந்திருக்குது. அதற்கு காரணம் அவர்கள் வர்த்தகத்தில் வந்து மிக செழிப்பாக இருந்ததுனால், அந்த வர்த்தகம் வந்து மிக செழிப்பாக இருந்ததுனால் பல குதிரைகள் மூலமாக பல மைல் தூரம் இயற்கையாகவே அந்த பயணம் மேற்கொண்டு புதிய புதிய இடங்களை கண்டறிந்திருக்கிறார்கள். புதிய கலாச்சாரம் அதை பற்றிய பதிவுகளை தங்கள் நாட்டில் வந்து பதிவு செய்து அதன் மூலமாக சுற்றுலா மேம்படுவதற்கு ரோமானியர்கள் வந்து மிகவும் உதவி புரிந்திருக்கிறார்கள்.
சுற்றுலாக்களின் வளர்ச்சி பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
இடைக்காலத்தில் வந்து ஐரோப்பிய நாடுகளின் கிறிஸ்தவ கோட்பாடுகள் பரவ ஆரம்பிக்கப்பட்டவுடன் கிறிஸ்தவத்தினுடைய புனித தலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆவல் இயற்கையாகவே அந்த மக்களுடைய மனதில் ஏற்பட்டது. இப்ப விவிலியம் அதை கற்றறிந்து அது தொடர்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இடங்கள், அந்த புனித தலங்கள், மேரி அன்னை மேரியினுடைய இடங்கள், சோ அந்த மாதிரியான புனித தலங்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் அப்போது ஐரோப்பிய மக்களிடையே வந்து அதிகமாக ஏற்பட்டது. சோ அப்ப இந்த வகையில் பார்க்கும்போது ஆன்மீகமே வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஆன்மீகம் தான் வந்து சுற்றுலாவுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை என்று கூட சொல்லலாம். அதை தொடர்பான செய்திகளை அவர்கள் வந்து பதிவு செய்யும் பொழுது மற்ற மக்கள், ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பிற மக்களும் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய புனித தலங்களை காணவும், அவர்கள் அறிந்திருந்த பகுதிகள், அவர்கள் போதனை செய்த இடங்கள், அதையெல்லாம் சென்று பார்க்கவும் இயல்பாகவே அவர்கள் தலைப்பட்டு அதன் மூலமாக சுற்றுலா இடைக்காலத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக நவீன காலம் என்று வரும்போது 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழில் புரட்சி, அதை பற்றி நாம் இங்கே குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த அதற்கு முன்பு இருந்த சூழ்நிலை என்பது வேறு. 18ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி ஏற்பட்டதற்கு பின்புதான் வந்து பணக்காரர்கள் மட்டுமே சுற்றுலா செல்லலாம் அப்படின்ற ஒரு நிலை மாற்றப்பட்ட காலம் இங்கிலாந்தின் 18ஆம் நூற்றாண்டில். ஏனென்றால் அப்போதான் தொழில் புரட்சி ஏற்பட்டு தொழிலாளர்களும் அந்த வருடம் ஒரு முறை சுற்றுலா செல்லலாம் அப்படின்ற ஒரு அனுமதி அவர்களுக்கு அப்போதுதான் கிடைத்தது. தொழில் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கி சுற்றுலா செல்வதற்கு அவர்களுக்கு வந்து அனுமதி வழங்கியது. அதன் மூலமாக வருடம் ஒரு முறை கண்டிப்பாக சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஊழியர்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டது. அதனுடைய விளைவாக தொழிலாளர்களுடைய மனதிடம் மற்றும் உற்பத்தி திறன், வேலை செய்யக்கூடிய திறன், இது எல்லாம் அது அதிகரித்ததனால் இந்த சுற்றுலாத்துறை மேலும் உலகம் முழுவதும் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்று கூறலாம்.
தாமஸ் குக் என்ற ஆங்கிலேயர் சுற்றுலாவின் தந்தை என சொல்லப்படுகின்றார். காரணம் என்ன?
சுற்றுலாவின் தந்தை கருதப்படுபவர் வந்து தாமஸ் குக். அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மத போதகர், மத போதகராக இருந்தவர். 1814 இங்கிலாந்துல லேபரோ என்ற நகரில் இருந்து லீசஸ்டர் நகர் வரை 570 நபர்களுடன் ரயில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சில்லிங் அதாவது கட்டணமாகவும் அதற்காக வாங்கியிருக்கிறார். சோ அந்த வகையில் பார்க்கும்போது இதுதான் உலகத்தின் முதன் முதலாக விளம்பரப்படுத்தப்பட்ட சுற்றுலாவாக கருதப்படுகிறது. அதனால்தான் அவர் வந்து சுற்றுலாவினுடைய தந்தை எனவும் அவர் வந்து கருதப்படுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் விளம்பரம் மூலமாக சுற்றுலா பயணத்திற்கு ஏற்பாடு செய்து பெரிய சாதனை தொழில்முறை சுற்றுலாவை இங்கே வந்து அறிமுகப்படுத்தியதனால் இவரை வந்து உலகின் முதல் பயண முகவர் என்றும் அழைக்கலாம்.
பேராசிரியர் சி செல்லப்பாண்டியன் சுற்றுலாக்கள் பற்றி வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தொலைபேசி வழியாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.